بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رحمك الله. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான்கு ஹலீஃபாக்களை பற்றி, நேர்வழி சென்ற நான்கு ஹலீஃபாக்களுடைய இந்த அறிமுகத் தொடரிலே இறுதியாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கம், அதில் முதலாவதாக அவர்களுடைய பெயரை நாம் பார்ப்போமாக இருந்தால், அலி இப்னு அபி தாலிப் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃப் இப்படி என்று சொல்லி, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த, குரேஷி குலத்தைச் சேர்ந்த ஒரு சிறந்த ஒரு தோழராக இவர்கள் திகழ்கிறார்கள். இவர்களுடைய குன்னியத்தை பொறுத்தவரையில், புனைப்பெயரை பொறுத்தவரையில் அபுல் ஹசன், அபுல் ஹுசைன் என்று இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிபுடைய மகன் இவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் முத்தலிபுடைய மரணத்துக்கு பிறகு, நபி அவர்கள் எங்கு வளர்ந்தார்கள், யாருடைய பராமரிப்பின் கீழ் வளர்ந்தார்கள், அபூ தாலிபுடைய பராமரிப்பின் கீழ் தான் வளர்ந்தார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அதேபோன்று அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு, ஒரே வீட்டிலே அவர்கள் வளர்கிறார்கள். அதேபோன்று அபூ தாலிபுடைய மரணத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே வளர்கிறார்கள். இதெல்லாம் இவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த இறுக்கமான உறவை சொல்கிறது. அதேபோன்று இவர்களுடைய அந்த புனைப்பேர் புண்ணியத்தென்பது அபுல் ஹசன் என்றிருந்தாலும், இவர்கள் எந்த பெயரை விரும்பினார்கள் என்றால் அபு துரா, மண்ணின் தந்தை என்பதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள். ஏனெனில் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு செல்கின்ற போது அங்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் மனைவியோடு ஒரு சிறிய சச்சரவு ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நிலைமையை சொல்கிறார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தேடிச் சென்று பார்க்கின்ற போது அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மேனியிலே அந்த மண் படிந்திருக்கிறது. அப்போது தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கும் யா அபா துராப், மண்ணின் தந்தையை எழுந்திருப்பீராக என்ற செய்தி புகாரிலே பதிவாக இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த அபு துராப் என்ற பெயரைத்தான் தனக்கு விரும்பினார்கள். ஏனென்றால் அது தனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டிய பெயர் என்ற காரணத்தால். அதேபோன்று அவர்களுடைய பிறப்பை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அவர்கள் அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நுபுவத், நபித்துவம் கிடைப்பதற்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் பிறந்தார்கள். நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான், அதாவது சிறுவர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் யார் என்று கேட்டால் நாம் அனைவரும் யாரை சொல்வோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் நாம் சொல்வோம். எனவே அவர்கள் சிறுவர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அதேபோன்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அதாவது மக்காவுடைய காலம், ரசூலுல்லாஹி மக்காவுடைய காலத்தில் பெரிய நிறைய செய்திகள் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நிறைய அதிகமான செய்திகள் ஹிஜ்ரத்துக்கு பிறகு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு தான் நிறைய செய்திகள், அவர்களை பற்றிய செய்திகள் கிடைக்கின்றன. அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அலிரலி அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த உறவை இன்னும், அதாவது மிகவும் இறுக்கப்படுத்திய, அதை நெருக்கி வைத்த ஒன்றுதான், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடிப்பதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் வயதில் கூடிய ஒரு காரணத்தை, நீங்கள் வயதில் கூடியவராக இருக்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்து கொடுக்கவில்லை. அதேபோன்று உமர் ரலியல்லாஹு அவர்களும் வந்து கேட்டார்கள், அவர்களுக்கும் மனம் முடித்து கொடுக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தனது அருமை மகளை மனம் முடித்து வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொர்க்கத்து பெண்களுடைய தலைவியாக இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 2வது வருடம் அந்த திருமணம் நடந்து இருக்கிறது. அதேபோன்று அவர்களுடைய குண இயல்புகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு வீரராக அவர்கள் திகழ்ந்தார்கள். அதேபோன்று அடர்ந்த தாடியுடையவர்களாக, அழகிய தோற்றமுடையவர்களாக, அதேபோன்று பணிவாக நடப்பவராக, இரவில் தொழக்கூடியவராக, ஏழைகளை நேசிக்கக்கூடியவராக, இப்படியான உயர்ந்த பண்புகளை உடையவர்களாக, அதேபோன்று எந்த அளவுக்கு அவருடைய வீரம் பாராட்டப்படும் என்று சொன்னால், அதாவது போர்க்களங்களில் அதாவது வீரத்தை வரவழைத்துக் கொள்வதற்காக கவிதைகளை பாடி தனக்குள் வீரத்தை வரவழைத்துக் கொள்வார். நீங்க பேசிக்கொண்டிருந்தீங்கன்னா அது கஷ்டமானது, அப்படி பேசிக்கொண்டிருந்தீங்க. எனவே இப்படி வீரத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்கள் அதற்காக கவிதைகளை எல்லாம் பாடுவார்கள். எனவே இப்படிப்பட்ட சிறப்புகள் அவர்களுக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதேபோன்று என் அருமையான சகோதரர்களே, இவர்களுடைய சிறப்புகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, இவர்களுடைய சிறப்புகள் என்று நாம் பார்க்கின்ற போது, இவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதில் இந்த செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. ஹுதைபியாவோட உடன்படிக்கையின் போது நடந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. அதாவது ஹம்சா ரலியல்லாஹுடைய ஒரு மகளாரை யார் பொறுப்பேற்பது என்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை அங்கே வந்த சந்தர்ப்பத்தில், அந்த பொறுப்பை ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, அலிவனுடைய சகோதரர், அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூன்று தோழர்களை பார்த்து சிறப்புகளை சொன்னார். மூன்று தோழா அதில் அங்கு இருக்கிறார்கள், அதே போன்று உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று யாரு, அதாவது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அலி இப்னு அபி தாலிப் அவர்கள், இந்த மூன்று பேரும் இருக்கிறார்கள். அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அந்த மின்னி வ அன மின்க், அதாவது நீ என்னில் நின்றும் உள்ளவர், நான் உன்னில் நின்றும் உள்ளவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்னார்கள். அந்த மின்னி, நீர் வந்து என்னில் நின்றும் உள்ளவராக, நான் உன்னில் நின்றும் உள்ளவராக இருக்கிறேன் என்பது இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரும் ஒரு சிறப்பாக, இந்த ஒரு சிறப்பை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று இவர்களுடைய சிறப்புகளில் புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய மட்டும் ஒரு செய்தியில், அதாவது ஹைபருடைய போர், ஹைபருடைய போருக்காக அந்த கொடி அவரிடம்தான் அந்த கொடி வழங்கப்பட போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது நாளை இந்த கொடியை, இந்த ஹைபருடைய போருக்கான இந்த கொடியை ஒருவரிடம் நான் கொடுப்பேன். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறார். அதேபோன்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் எப்போதும் தலைமைத்துவத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது, தலைமைத்துவத்துக்கு நான் ஆசை வைத்ததே இல்லை, ஆனால் நான் இன்று ஆசை வைத்தேன். அதாவது இந்த பதவி, இந்த பொறுப்பு நாளை எனக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த பொறுப்பு, அந்த கொடி மறுநாள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று சொன்னால், அலி ரலியல்லாஹுவிடம் தான் ஒப்படைக்கப்பட்டது. எனவே அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடிய ஒரு தோழர், அதேபோன்று அல்லாஹுடைய ரசூலுடைய நேசத்தை பெற்ற ஒரு தோழர் என்பதையும் நாம் இந்த செய்தியிலிருந்து அவர்களுடைய சிறப்புகளாக நாம் பார்க்கிறோம். அதேபோன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியாகத்தான் அவர்கள் இதை சொல்கிறார்கள். அதாவது அலியை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் மூமின்கள். அவர்கள் யார், மூமின். ஒரு மூமின் தான் அவரை நேசிப்பார், அவரை கோபிப்பவர் முனாஃபிக் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. இதுவும் அவர்களுடைய சிறப்பை எடுத்துச் சொல்கின்ற செய்திகளில் ஒன்றாக இருக்கிறது. அதேபோன்று என் அருமையான சகோதரர்களே, இவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக எடுத்து பார்க்கின்ற போது, இவர்கள் எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டவர்கள். கலந்து கொண்டவர் மாத்திரமல்ல, மிகப்பெரும் வீரத்தை வெளிப்படுத்தியவர். மிகப்பெரும் வீரத்தை பதிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே ஹந்தக்குடைய போரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெரும் எதிரி படையில், காபிர்களுடைய படையில் ஒரு பெரும் வீரராக அந்த காபிர்களால் கருதப்பட்ட அம்ர் இப்னு அப்த் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் அந்த காபிர்களுடைய படையிலே அவன் தனியாக அந்த அகலிலே இறங்கி வருகின்ற போது, அலி ரலியல்லாஹு அவர்கள் இறங்கி சென்று அவனோடு போரிட்டு அவனை கொன்றார்கள் என்ற செய்தி. அதே போன்று பத்ரில் அவர்கள் என்ன செய்தார்கள், போரை ஆரம்பிக்கின்ற போது பெரும் தளபதிகளை வீழ்த்தினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அவருடைய வீரத்தில். ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளாத ஒரே ஒரு போர், அவர்கள் கலந்து கொள்ளாத ஒரே ஒரு போர் இருக்கிறது, அதுதான் தபூக்குடைய போர். தபூக்கில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏன் தபூக்கில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மதீனாவிலே பாதுகாப்பாக பொறுப்பாக இருக்குமாறு அவரை நியமித்தார்கள். அதாவது எனது குடும்பம், உங்கள் குடும்பம் அனைவரையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புக்காக அவர்களே நியமித்தார்கள். ஆனால் படை செல்கிறது, அலி ரலியல்லாஹு அவர்கள் பின்னால் சென்று சொல்கிறார்கள், யார் சொல்லலா என்னை பெண்களோடு விட்டு செல்கிறீர்களே, முனாஃபிக்கர் என்னை பற்றி என்ன, அவர் ஒரு வீரர், அவர் யார், ஒரு பெரும் வீரர். அவர் வந்து என்ன செய்கிறார், அவர் சொல்றார், என்னை மதீனாவில் எப்படி விட்டு செல்கிறீர்களே, முனாஃபிக்கர் என்னை பற்றி தவறாக எல்லாம் பேசுகிறார்களே. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முனாஃபிக்கூன், அவர்கள் முனாஃபிக்கள் பொய் சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு பின்னால் இந்த பொறுப்பிலே உங்களை நான் மதீனாவில் நியமித்து செல்கிறேன், நீங்கள் விரும்பவில்லையா? அதாவது எப்படி மூசாவுக்கு ஹாரூன் அவர் பொறுப்பாக ஆக்கிவிட்டு சென்றாரோ அலைஹிஸ்ஸலாம், அதுபோன்று நான் உங்களை பொறுப்பாக ஆக்கிவிட்டு நியமித்து விட்டு செல்கிறேன், ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது என்பதை சேர்த்து ரசூலுல்லாஹி சொல்றான். இப்ப என்னது, நபியை விட உயர்த்தினான் வழிகட்ட கூட்டங்கள். அப்ப அவன் என்ன சொல்றாங்க, எனக்கு பிறகு நபி இல்லை என்பதையும் சேர்த்து சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே நர்மையான சகோதரர்களே, அப்ப இப்படியாக அவர்களுடைய சிறப்புகள், அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரபலமான கூற்றுகள் இருக்கின்றன. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய பிரபலமான கூற்றுகள், அப்படியான கூற்றுகள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்தில் இருக்குதா? அது ரசூலுல்லாஹி சொன்னது. நாங்க கேட்கறது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கூற்றுகள். சென்ற வகுப்புல கூட நாங்க ஒரு கிதாபுல் இல்ம்ல உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னோம். கிதாபுல் இல்ம்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூற்றாக ஒரு கூற்றை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வாங்களே, ஞாபகம் இருக்குதா? அதாவது என்ன சொல்றாங்க, மக்களோடு நீங்க பேசும்போது எப்படி பேசுங்க, அவர்களுடைய அந்த அறிவை வைத்து மக்களோடு உரையாடுங்களேன், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பொய்ப்பிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்ற அந்த கூற்று. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், தீன் மார்க்கம் என்பது என்ன கிடையாது, பகுத்தறிவல்ல. மார்க்கம் என்பது பகுத்தறிவாக இருந்திருக்கும் என்றால் எதை சொல்றாங்க, மசுகை என்ன செய்வாங்க, அதாவது மேல் பக்கமாக இல்லாமல் கீழ்பக்கமாக மசுகு செய்வதுதான் மார்க்கமாக இருக்கும் என்ற கூற்றெல்லாம் அவருடைய பிரபலமான கூற்றுகளாக, யாருடைய கூற்றுகள், அலிரலியல்லாஹுடைய கூற்றுகளாக இருக்கின்றன. எனவே நர்மையான சகோதரர்களே, அதே போன்று இவர்களுடைய அலிரலியல்லாஹு அவர்களுடைய இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த அந்த காலப்பகுதி, அதன் பிறகு அபூபக்கரனுடைய ஆட்சி காலம், அபூபக்கரனுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் பையத் செய்வதற்கு கொஞ்சம் தாமதித்தார்கள். அவர்கள் அபூபக்கர் பையத் செய்து கொடுப்பதற்கு ஒரு தாமதம் அவர்களால் ஏற்பட்டது. அதற்குரிய காரணமாக எது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதாவது அந்த ஆட்சிக்குரிய பொறுப்புக்கு அபூபக்கர் நியமிக்கப்படுகின்ற அந்த அந்த விடயம், அந்த தொடர்பாக ஆலோசனைகளில் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இருந்தது. நான் அதில் புறக்கணிக்கப்பட்டேன் போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த அந்த நிகழ்வுகளை நாங்கள் படித்திருக்கிறோம், எப்படி அது நடந்தது என்பதில் நாம் புரிந்திருக்கிறோம். அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கரனிடம் வந்து என்ன செய்யறாங்க, எனது தந்தையுடைய சொத்திலிருந்து எனது பகுதியை பங்கு தாங்க என்று கேட்கும் போது அவர்கள் என்ன செய்யல, கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்றால், அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கூற்று ஹதீஸை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அதாவது நபிமார்கள் என்ன செய்வார்கள், விட்டு செல்வதெல்லாம் சதக்கா தான், அது வாரிசுகளுக்குரியது அல்ல என்ற அந்த செய்தியை அவர்கள் முன்வைத்து கொடுக்க மறுத்தார்கள். இது போன்ற நிகழ்வுகள் என்ன செய்தது, நாங்கள் புறக்கணிக்கப்படுகின்றோமோ போன்ற ஒரு உணர்வை அவர்களுக்குள் ஏற்படுத்தியது. ஆனால் பிறகு என்ன செய்தார்கள், அவர்கள் பையத் செய்தார்கள். அபூபக்கர் அவர்கள் மரணிக்கின்ற போது இவர்களை பொருந்திக் கொண்ட நிலையிலே தான் அவர்கள் மரணித்தார்கள். போன்ற அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட அபூபக்கர் அவர்கள் வந்து அவர்களோடு உரையாடினார்கள் என்ற செய்திகள், இந்த செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை தான் செயல்படுத்த விரும்பினார்கள். அபூபக்கர் சொல்கிறார்கள், எனது குடும்பத்தை விட நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்திகளோடு அதன் பிறகு உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நாம் பார்த்தோம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் தனது அந்த இறுதி நேரத்தில் ஆட்சிக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், முக்கியமான சில சஹாபாக்களை தேர்வு செய்தார்கள். அந்த தேர்வு செய்த சஹாபாக்கள் யாரும் வராங்க, அலி ரலியல்லாஹு அவர்களும் அதிலே உள்ளடக்கப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் நிறைவு பெறுகிறது. அவருடைய அந்த ஆட்சி காலம் நிறைவு பெறும் போது கடைசியில் ஏற்பட்ட ஃபித்னா, அவர்கள் கொல்லப்படுகின்ற, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஆட்சி தலைவர் மதீனாவிலே கொல்லப்படுகின்ற அந்த நேரத்தில், அதன் பிறகு ஆட்சியை வந்து ஆட்சியை யார் பெற்றுக்கொள்வது, யார் ஆட்சிக்கு வருவது என்பதை பொறுத்தவரையில் யாரும் முன்வரவில்லை. ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு யாரும் முன்வராமலே என்ன செய்கிறது, அங்கு நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்து, அதாவது புரட்சிக்காரர்களுடைய அந்த ஆளுகை மதீனாவுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த சூழலில் ஆட்சியை யார் பொறுப்பேற்பது, அதாவது தல்ஹத் இப்னு உபைதுல்லாவிடம் போய் கேட்கப்படுகிறது, நீங்கள் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அதே போன்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு போய் சொல்லப்படுகிறது. அதே போன்று உமர் இப்னு அப்துல்லாஹி இப்னு உமர், உமரனுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு உமரனிடம் போய் கேட்கப்படுகிறது, நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொருடம் போய் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அலிகளிடம் போய் கேட்கப்படுகிறது. அவர்கள் தனது வீட்டுக்கு சென்று என்ன செய்தார்கள், வீட்டு கதவை அடைத்துக் கொண்டார்கள். ஆட்சி பொறுப்பை நான் ஏற்க மாட்டேன் என்று வீட்டு கதவை அடைத்துக் கொண்டார்கள். யார், அலி ரலியல்லாஹு அவர்கள். ஏன், அப்படியான ஒரு ஃபித்னாக்கள் நிறைந்த ஆட்சி தலைவரே கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ற அந்த நிலை, அந்த நிலையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்தார்கள், தனது வீட்டு வாயிலை போய் மூடிக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் பெரும் பெரும் சஹாபாக்கள் மறுபடியும் அவருடைய வீடு தேடி சென்று, நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும், நீங்கள் தான் அதற்கு தகுதியானவராக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் இதற்கு பொருத்தமானவர்களாக இருக்கிறீர்கள் என்று மறுபடியும் சொன்னார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, அதாவது நாங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருந்து மறைவில் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, இந்த பையத்தை செய்ய வேண்டியதில்லை, நாம் மஸ்ஜிதுக்கு சென்று அனைவரையும் அழைத்து மக்கள் முன்னால் நான் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் பிறகு அது போன்ற என்ன செய்ய, அங்கு மக்கள் எல்லாம் மஸ்ஜிதிலே ஒன்று கூடி அவர்களை அமீருல் முஃமினாக என்ன செய்கிறார்கள், பைய செய்து தங்களுடைய ஆட்சி தலைவராக அங்கீகரிக்கிறார்கள். இதிலே அதாவது ஷாமிலே பொறுப்பாக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த ஷாமை சேர்ந்தவர்கள் மாத்திரம் இவர்களுக்கு இவருடைய ஆட்சி தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை, பைய செய்து கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவங்க முன்வைத்த காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த கொலை தொடர்பான அந்த விஷயம், அதற்குரிய யார் அதனால கொலைகாரர்களோ அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையின் காரணத்தால் அவர்கள் என்ன செய்யவில்லை, பயிர் செய்து கொடுக்கவில்லை என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்றதன் பிறகு ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு நிலைதான், ஒரு ஸ்திரமற்ற ஒரு தன்மை, ஒரு ஸ்திரமற்ற தன்மை தான் அங்கு இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய அந்த ஆட்சியுடைய தலைமையாக அவங்க மதீனாவிலிருந்து அந்த ஆட்சி தலைமையை எங்கு மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கூஃபாவுக்கு மாற்றுகிறார்கள். அப்ப ஆட்சி தலைமை எங்கு மாற்றப்படுது, மதீனாவிலிருந்து கூஃபாவுக்கு அவர்கள் அந்த ஆட்சி தலைமையை மாற்றுகிறார்கள். அதே போன்று அதன் பிறகு ஏற்பட்ட நிலைகள் நாம் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கின்ற போது, என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஜமல் என்ற அந்த யுத்தத்தை நாம் எடுத்து பார்ப்போம் சொன்னால், இது வந்து ஹிஜ்ரி 36 அவர்கள் ஆட்சியை வந்து பொறுப்பேற்பது என்பது ஹிஜ்ரி 35 அவர்கள் துல்ஹஜ் மாதத்தில் ஆட்சியை பொறுப்பேற்கிறார்கள். ஆட்சியை பொறுப்பேற்று அதற்கு அடுத்த வருடம் ஹிஜ்ரி 36 இந்த வருடத்தில், அதாவது முக்கியமான நபித்தோழர்கள் என்று சொன்னால் தல்ஹத் இப்னு உபைதுல்லா, அதே போன்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்ப இந்த மூவரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை யார் கொன்றார்களோ, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய விஷயத்தில் என்ன செய்யப்பட வேண்டும், பழி தீர்க்கப்பட வேண்டும், அந்த அநியாயக்காரர்கள் கொல்லப்பட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், அலி ரலியல்லாஹு அவர்கள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த கோஷத்தை அவர்கள் முன்வைத்து, இந்த கோரிக்கையை முன்வைத்து இவங்க என்ன செய்யறாங்க, இவர்கள் பஸ்ராவுக்கே வருகிறார்கள். இவங்க என்ன செய்யறாங்க, பஸ்ராவுக்கே வருகிறார்கள், மதீனாவிலும் இதை சொல்கிறார்கள். அதே போன்று இவர்கள் பஸ்ராவுக்கும் இவர்கள் வருகிறார்கள், பஸ்ராவிலும் இந்த செய்திகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, பஸ்ராவிலும் சொல்கிறார்கள். இப்ப இப்படியான இந்த ஒரு சூழல்ல, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கும் இவர்கள், அதாவது இவர்களை வந்து இவர்களோடு போரிட வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. அதே போன்று இந்த முக்கியமான தோழர்கள் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹா இருக்கலாம், ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் யாருக்கும் என்னல்ல, அதாவது போரிட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இல்லை. அவர்கள் அப்படி வருகின்ற போது ஒரு இடத்துல அதாவது நாய் குறைக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தை பற்றி கேட்கிறாங்க. அப்ப அந்த இடத்தை பற்றி கேட்கும் போது சொல்லப்படுது, ஹவ் அப் என்று சொல்லப்படுது அந்த இடத்துடைய பேர், ஹவ் அப். அப்ப உடனே ஆயிஷா சொல்றாங்க, உடனே மதீனாவுக்கு திரும்ப வேண்டும் என்ற ரசூலுல்லாஹ் செய்த ஒரு முன்னறிப்பு அவன் நினைவுக்கு வந்தது. ஒரு பெண்ணின் மூலம் என்ன செய்யப்படும், இப்படி ஒரு பெரிய ஒரு போர் ஏற்பட்டு பலர் கொல்லப்படுவார்கள் என்ற ஒரு செய்தி அவங்களுக்கு நினைவுக்கு வந்தது. உடனே மதீனாவை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஜுபைர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாம் செல்வது சமாதானத்துக்கு. அவங்க அப்ப சொல்றாங்க, தெளிவாக சொல்கிறார்கள், நாம் போருக்கு செல்லவில்லை, நாம் சமாதானத்துக்கு செல்கிறோம். சமாதானமான முறையில் அவர்களோடு நாம் பேச்சுவார்த்தை நடத்தி இதை சமாதானமாக இதை தீர்ப்பதற்காக நாம் செல்கிறோம் என்று அப்போது கூட சொல்கிறார்கள். அப்ப போர் என்பதே நோக்கமல்ல அவர்களுடைய. எனவே அவர்கள் பஸ்ராவுக்கு வருகிறார்கள். பஸ்ராவுக்கு வந்து அவங்க எதற்கு ஆதரவு திரட்டுறாங்கன்னா, அதாவது ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மானுடைய கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும், உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரையில் அவங்க ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஆட்சி தலைமையில் இருக்கிறாங்க, அவங்க எப்படி பார்க்கிறாங்கன்னா அதற்குரிய சூழலாக அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு இஸ்திரமற்ற தன்மை இருக்கிறது, அதில் அதிகமானவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு இஸ்திரமற்ற தன்மை இருக்கின்ற காரணத்தால் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு பலம் அவர்களிடம் இருக்கவில்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அங்கு விளங்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அதன் அந்த சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, அவர்களும் ஒரு அவர் படையை திரட்டி கொண்டு பஸ்ராவுக்கு வெளியிலே, பஸ்ராவுக்கு வெளியில் அவர்கள் கூட, அதாவது அவருடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அழுகின்றார்கள், எனது தந்தையை நீங்கள் செல்லாதீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாம் போருக்கு செல்லவில்லை, நாம் என்ன, நாம் போருக்கு செல்லவில்லை, நாம் செல்வது என்ன, அதாவது சமாதானமான முறையில் இதை பேசி முடிக்க வேண்டும் என்பதற்காக செல்கிறோம். அப்படித்தான் அவர்களும் வருகிறார்கள். அவர்கள் அந்த வந்து அந்த இடத்திலே வந்து கூட அந்த இடத்தில் அலிவதன சொல்கிறார்கள், யாரும் என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு எதிராக அம்புகளை எய்யக்கூடாது, அம்புகளை எய்யக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் இரண்டு தரப்புக்கு மத்தியிலும் ஒரு சமாதான ஒரு பேச்சுவார்த்தை என்ற ஒரு சாதகமான நிலை தான் அங்கு உருவாகிறது. அப்ப அந்த நேரத்தில் தான், அதாவது இப்னு சௌதா கருப்பின் மகன் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அப்துல்லாஹி இப்னு சபா, அவன் என்ன செய்கிறான், அவனோடு உள்ள அந்த முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு மத்தியில் சமாதானம் ஏற்பட்டு விட்டால் நாம் கொல்லப்படுவோம், நம்மை அடையாளம் கண்டுகொள்வார்கள், நம்மை என்ன செய்வார்கள், நம்மை அடையாளம் கண்டு நமது கதை முடிக்கப்படும் என்பதை பயந்து அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுடைய அந்த முனாஃபிக் அவனோடு இருந்த முனாஃபிக்குகளை இரு படைகளிலும் அவன் பிரித்து அம்புகளை எய்ய ஆரம்பிக்கிறான். அதன் பிறகுதான் இந்த யுத்தம் என்பது ஆரம்பிக்கிறது. அந்த யுத்தமே ஆரம்பிக்கிறது இவனுடைய இந்த சூழ்ச்சிக்கு பிறகு என்று நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அந்த நேரத்திலே அந்த இரு தரப்புக்கு மத்தியில் நடந்த அந்த போருடைய நிகழ்வுகளில் இந்த நிகழ்வை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளிலே அவங்க சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ஜுபைர் ரலியல்லாஹு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன கேட்கிறார்கள், நீங்க அலியை நேசிக்கிறீர்களா, துஷைபுஹு அவரை நேசிக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னக்கையா ஜுபைர், ஜுபைரே, அதாவது துகாத்திலு அலியன் வான் தலஹு ஜாலிமன், நீ அலியோடு நீங்கள் அலியோடு போரிடுவீர், நீர் அநியாயத்தில் இருக்கக்கூடிய நிலையில் என்று சொன்னாங்க ஒரு செய்தி. அப்ப சுபஹானல்லாஹ், அந்த போர்களத்தில் அந்த போர் நடந்து கொண்டிருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுபைர் பக்கமா வாரான், ஜுபைர் அவர்களுக்கு பக்கமாக வந்து சுபஹானல்லாஹ் இந்த செய்தி தான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு செய்தி சொன்னாங்களே உங்களுக்கு நினைவு இருக்குதா, இப்படி ஒரு செய்தியை சொன்னார்களே நினைவு இருக்குதா என்று சொன்னவுடன் அவர் உடனே திரும்பினார். சுபஹானல்லாஹ், அந்த இடத்தை விட்டு உடனே போர்க்களத்தை விட்டு வெளியேறினார். அப்படி அவர் வெளியேறுகின்ற போதுதான் அவர் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்பட்ட செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வருகிறது. வந்தவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவனை கொண்டவன் நரகத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளட்டும். யார், தன்னுடைய படையை சேர்ந்த ஒருவர் கொள்கிறார், தன்னுடைய படையை சேர்ந்த ஒருவர் அந்த நபித்தோழரை கொள்கிறார். ஆனால் அலி எப்படி சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவரை கொண்டவர் நரகத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். எனவே இது ஒரு போர் அல்ல, நன்றாக நாம் இதை விளங்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அந்த போரிலே தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அவர்கள், உங்களுக்கு தெரியும் முகதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கொடுத்தே தனது அவருடைய ஒரு கை அப்படியே விளங்காமல் போனது. அவ்வளவு ரசூலுல்லாஹ்களுக்காக அரணாக இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாத்தவர் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அவர்களும் அதிலே கொல்லப்படுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர், அந்த போரை பொறுத்தவரையில், அதாவது ஒரு முற்பகல் நேரத்தில் ஒரு லுஹருடைய நேரத்தில் அப்படி ஆரம்பித்து மகரிபோடு முடிகிறது. மகரிபோடு என்ன செய்கிறது, அதில் அனைவரும் முயற்சி செய்தது என்ன சொன்னால், அதாவது ஜமல் என்று ஏன் அதற்கு பேர் வந்தது என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஒரு பல்லாக்கில் ஒட்டகத்தின் மீது இருக்கும் அதில் இருந்தார்கள் முழுமையாக மறைக்கப்பட்டு. அதாவது அலிவானுடைய படையை சேர்ந்தவங்க எதை முயற்சி செய்தாங்கன்னா, அந்த ஒட்டகத்துடைய நான்கு கால்களையும் வெட்டிவிட வேண்டும், வெட்டினா அது கீழே விழுந்து விடும், அப்போ போர் நின்று விடும், போர் என்ன செய்துவிடும், போர் நின்றுவிடும். அதற்கு முயற்சி செய்தார்கள், ஆனால் அதை சுற்றிலிருந்து என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் அவர் அவங்களை பாதுகாத்து போரிட்டார்கள், நெருங்க முடியவில்லை. அந்த மகரிபுடைய நேரம் அந்த மாதிரி நேரத்தில் தான் அது அந்த கால்கள் வெட்டப்பட்டு வீழ்த்தப்படுகிறது, அவங்க கீழே விழுறான். அவர் அவங்களை பாதுகாப்பாக அதில் என்ன செய்கிறார்கள், கொண்டு போய் அவர்களை பாதுகாப்பாக வைக்கிறாங்க, அவங்களை கண்ணியமாக நடத்துறாங்க என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். கண்ணியமாக போய் என்னது மூமிகளின் தாயை நலமாக இருக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்டார்கள் என்பதை நாம் அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே நர்மையான சகோதரர்களே, இதுதான் இந்த ஜமல் யுத்தத்தினுடைய ஒரு சுருக்கமான பகுதி. இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் சிலர் என்ன செய்வார்கள், இதை தவறாக எல்லாம் விமர்சிப்பார்கள். இதை ஒரு நடுநிலையோடு இருந்து பார்க்க வேண்டுமே. நாம் நபித்தோழர்களை அணுகிறோம், சஹாபாக்களை அணுகிறோம். இந்த ஃபித்னாக்கள் இருந்து ஒதுங்கி இருந்த நபித்தோழர்களும் ஏராளம். ஆனால் இதிலே வந்தவர்கள் கூட அவங்க செய்த இஜ்திஹாதில் ஒரு ஆட்சி தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதற்காகத்தான் அவர்கள் வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அடுத்த வருடம் ஹிஜ்ரி 30, அடுத்த வருடம் 37, இது நான் சொன்னது 36, 37 நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சிஃபீன் யுத்தம். சிஃபீனை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, முஆவியா அவர்களுக்கு மத்தியில் நிறைய சமாதான பேச்சுக்கள் தூதுவர்கள் அனுப்பப்படுகிறார்கள், நிறைய சமாதான பேச்சுகளுக்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. அந்த சமாதான பேச்சுகள் எதுவும் பயனளிக்கவில்லை, அந்த சமாதான பேச்சுகள் எதுவும் பலன் தரவில்லை. அந்த சமாதான பேச்சுகள் பலன் தரவில்லை என்கின்ற போதுதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதாவது இந்த சிஃபீன் என்ற யுத்தம் ஹிஜ்ரி 37 வருடம் இந்த யுத்தம் நடைபெறுகிறது. இந்த யுத்தம் அந்த சிஃபீன் என்ற இடத்துல அது நடைபெறுகிறது. அப்ப இந்த போரை பொறுத்தவரையில் நேர்மையான சகோதரர்களே, இதில் நாம் பார்ப்போமாக இருந்தால், அலிவனுடைய தரப்பிலே நிறைய நபித்தோழர்கள் இருந்தார்கள், முஆவியாவுடைய தரப்பிலே நிறைய நபித்தோழர்கள் அதிலும் அவர்கள் காணப்பட்டார்கள். இப்படியான இந்த போர்ல நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அதாவது போர் 2 நாட்கள் 3 நாட்களாக இப்படி போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதியில் அலிவதியாவது அவர்களுடைய தரப்புக்கு வெற்றி, வெற்றி என்பது உறுதியாகின்ற போது அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா, தங்களுடைய அம்புகளில் குர்ஆனை வைத்து உயர்த்தினார்கள். அம்புகள்ல குர்ஆனை வைத்து உயர்த்தினார்கள். இந்த குர்ஆனின் பக்கம் வாருங்கள், இந்த குர்ஆனின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உடனே நான் இந்த குர்ஆனின் பக்கம் வருகிறேன், நான் இந்த குர்ஆனின் பக்கம் வருகிறேன் என்று உடனே பதில் சொன்னார்கள். ஆனால் அவங்களோடு இருந்த வீரர்கள் சொன்னார்கள், இல்லை இவர்கள் ஒரு தந்திரத்தை மேற்கொள்கிறார்கள், இதற்கு நீங்கள் அடிபணிய வேண்டாம் என்று சொன்னார்கள். இல்லை, குர்ஆனின் பக்கம் அழைப்பு விடுக்கிறார்கள், நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறுதியாக நின்றார்கள். எனவே நர்மையான சகோதரர்களே, அதன் பிறகு என்னது ஒரு சமாதான ஒரு ஒப்பந்தத்துக்கான ஒரு முடிவு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அலிகளையாவுடைய அந்த படையிலிருந்து ஒரு கூட்டத்தினர் வெளியேறினார்கள். அதாவது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் தீர்ப்பளிக்க வேண்டும், அந்த இரண்டு தரப்பிலும் இரண்டு பேரை அதாவது நடுவர்களாக நியமித்தார்கள், நடுவர்களாக சமாதானம் பேசுவதற்காக இருவரை நியமித்தார்கள். அந்த தரப்பில் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், இந்த தரப்பில் அலிகளின் தரப்பில் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள். அப்ப இந்த நேரத்தில் இப்படி நடுவர்கள் நியமிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வார்த்தைகளும் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லி வெளியேறிய கூட்டம் தான் ஹவாரிஜிகள், வெளியேறிய கூட்டம் தான் ஹவாரிஜிகள். அப்ப எனவே இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அலிகளின் கூட என்ன செய்தாங்க, குர்ஆனை கொண்டு வந்து வைத்து பள்ளியில குர்ஆனை பேசு, குர்ஆனை பேசு, குர்ஆனை பேசு என்று சொல்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, அதாவது கலிமத்துல் ஹக், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையானது, ஆனால் அதன் மூலம் அவர்கள் பாத்திலை தான் நாடுகிறார்கள். சொல்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளும் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும், அதுதான் உண்மை, ஆனால் அந்த வார்த்தை உண்மையானது அவர்கள் அதன் மூலம் நாடியது பாத்திலை என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த ஹவாரிஜிகளோடு ஹவாரிஜிகளுடைய அந்த அவங்க அந்த வழிகட்ட கொள்கைகள், அவர்கள் முன்வைத்த அந்த வழிகட்ட கொள்கைகளுக்கெல்லாம் அழகான முறையிலே பதில் சொன்னவர் யார், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். அவங்க போய் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அழகாக பதில் சொன்னார்கள், ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னார்கள். அந்த பதில்களுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டு சுமார் அதில் 6000 பேரில் ஒரு 4000 பேர் அதிலிருந்து வெளியேறினார்கள், தௌபா செய்து வெளியேறினார்கள். ஒரு 2000 பேர் அந்த வழிகேட்டில் இருந்தார்கள், அந்த வழிகேட்டில் இருந்தார்கள். எனவே நர்மையான சகோதரர்களே, அப்ப இந்த சிஃபீன் போரை பொறுத்தவரையில், இந்த சிஃபீனுடைய போர் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் செய்த முன்னறிப்புகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, உங்களுக்கு தெரியும் ஹந்தக்குடைய போர், அஹ்சாபுடைய போர். இந்த போரில் அகதிகள் தோன்றிக் கொண்டிருக்கின்ற போது, அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய தலையில் புழுதிகள் எல்லாம் படிந்திருந்தது. அந்த புழுதிகளை ரசூலுல்லாஹ் தனது கையாலே அகற்றினார்கள், ரசூலுல்லாஹ் தனது கையினாலே அந்த புழுதிகளை எல்லாம் தடவி அகற்றினார்கள். அகற்றிவிட்டு சொன்னார்கள், அதாவது சுமையாவின் மகனே, அதாவது ஒரு அத்துமீறிய ஒரு கூட்டம் உம்மை கொலை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு செய்தார்கள். எனவே அவர்கள் அலிரதினுடைய படையில் இருந்தார்கள். அதில் அந்த சிற்றில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர், இங்கே பாகியா என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் ஒரு அத்துமீறிய கூட்டம் என்று சொல்லும் போது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மூமின்கள். இரு சாராரும் யார் என்றால் மூமின்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூட சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது என்ன சொல்கிறான், இரண்டு மூமின்கள் இரண்டு சாரார்கள் என்ன செய்கிறார், ஒருவர் அத்துமீறி அவர்கள் போர் செய்கின்ற போது நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாஸ்ரிஹு பைனஹுமா, அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்குன்னு குர்ஆன் சொல்லுது. இரண்டையும் அல்ல மூமின்கள் என்று தான் சொல்கிறான். மூமின்கள் இரு சாரார்கள் போர் செய்கிறார்கள். அப்படி போர் செய்கின்ற போது நீங்க என்ன செய்யுங்க, ஃபாஸ்ரிஹு பைனஹுமா, அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்குங்க. எனவே இரு சாராரும் மூமின்கள். ஆனால் இதுல ஹக்குக்கு நெருக்கமானவர்கள் தூரமானவர்கள் என்றுதான் நாம் என்ன செய்ய வேண்டும், இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அனைவருடைய இலக்கம் என்ன, நன்றாக புரிந்து கொள்ளும், ஜமலாக இருந்தாலும் சரி சிஃபீனாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள எல்லா தோழர்களுடைய இலக்கு என்ன, ஹக்கு. நாம் அந்த ஹக்கை அடைய வேண்டும். வேறு ஆட்சியோ பதவியோ பொருளாதாரமோ அல்லது குறுகிய உலக லாபங்களோ எதுவும் இல்லை. அதாவது ஹக்கில் நாம் இருக்கிறோம். அவங்க செய்த அந்த இஜ்திஹாத், அந்த இஜ்திஹாதில் நாம் அவங்க சரி கண்டு அவங்க என்ன செய்தாங்க, அதில் கலந்து கொண்டார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக ஹிஜ்ரி 38வது வருடம், ஹிஜ்ரி 38வது வருடம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நஹர்வான் என்ற அந்த யுத்தம், ஹவாரிஜிகளான யுத்தம், அதாவது நஹர்வான் என்ற அந்த பகுதியில் இந்த போர் நடைபெற்றது. இதை வந்து ஹவாரிஜிகளுடனான யுத்தம் என்று சொல்லி இந்த யுத்தம் இந்த இது அழைக்கப்படுகிறது. இதை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அதாவது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள், அவர் ஒரு நபித்தோழர், அவரும் அவருடைய மனைவி அவங்க அதாவது ஒரு நிறைமாத கற்பிணியாக இருக்கிறார்கள். அந்த இருவரும் ஹவாரிஜிகள் வாழக்கூடிய பகுதியால் அவர்கள் செல்கின்ற போது ஹவாரிஜிகள் என்ன செய்தார்கள், வெட்டினார்கள், வெட்டி கொண்டார்கள். ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழருடைய மனைவி, ஒரு நிறைமாத கற்பிணியாக இருக்கிறார்கள், அந்த அவருடைய மனைவியையும் கொன்றுவிட்டு என்ன செய்தார்கள், பிள்ளையை வெளியில் எடுத்தார்கள். இந்த அளவு அக்கிரமங்களை செய்தார்கள் ஹவாரிஜிகள். அப்ப இந்த நிகழ்வுதான் அலிகளில் அவர்கள் சொன்னார்கள், இஹ்வானுனா என்று தான் சொன்னார்கள், எமது தோழர்கள் எமது சகோதரர்கள், பகவ் அலைனா, எமக்கு எதிராக வெளியாகிவிட்டார்கள், எமக்கு எதிராக அணிவிலை ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள், அவர்களுக்கு எதிராக போர் செய்து அவர்கள் அனைவரும் செய்யப்பட்டார்கள், அடக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இது ஹவாரிஜிகளுடனான அந்த போர். அதுல கூட ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர், அதாவது அவருடைய அந்த தொடை பகுதியில் உள்ள ஒரு தடுப்பு, ஒரு பெரிய ஒரு அடையாளம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்படி ஒருவர் என்ன செய்யப்படுவார், அதில் கொல்லப்படுவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹவாரிஜிகளுடனான போரை பற்றி சொல்லும் போது அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒருவரை அனுப்புகிறார்கள், அந்த மனிதரை தேடுங்கள், ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படி ஒன்று சொன்னார்கள் என்று சொல்லி அந்த அடையாளத்தை சொல்லி அனுப்பினார்கள். அந்த கொல்லப்பட்டவர்களுக்கு மத்தியில் அவர் தேடி அவரை கொண்டு வருகிறார் சொன்னார்கள். அவர்கள் சுஜூத் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது உண்மை, நாம் சத்தியத்தில் இருக்கிறோம். அவங்க சத்தியத்தில் இருக்கிறதுக்கு அளவுகோலாக எதை எடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி ஹவாரிஜிகளும் என்ன செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்டார்கள். எனவே இவருடைய ஆட்சி காலம் என்பது நாம் பார்க்கின்ற போது சுபஹானல்லாஹ், அதாவது ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலமாக, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், அவர்களே பிரார்த்திக்கிறார்கள். எப்படி பிரார்த்திக்கிறாங்க, நான் இவர்களோடு இருந்து சளைத்து விட்டேன். அவங்க துஆ கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் நான் இவர்களோடு இருந்து நான் சளைத்து விட்டேன், இவர்கள் என்னை சளைப்படைய செய்து விட்டார்கள், என்னை களைப்புக்குள்ளாக்கி விட்டார்கள், யா அல்லாஹ் என்னை இவர்கள் என்னை ஓய்வாக என்னை ஆக்கிவிட்டு எனக்கு ஒரு ராகத்தை தா, இவர்களிடமிருந்து நான் நிம்மதி எனக்கு தா என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அதில் அவர்கள் அப்படி என்ன செய்கிறார்கள், பிரார்த்தித்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவர்களுடைய அந்த பிரார்த்தனை அல்லாஹு தஆலா அங்கீகரித்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய பிரார்த்தனை அது அங்கீகரிக்கப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய அந்த இறுதி நேரம், அந்த இறுதி முடிவு எப்படி அமைகிறது என்று சொன்னால், ஹவாரிஜிகளில் மூவர் திட்டம் தீட்டுகிறார்கள். என்ன, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் முஆவியையும் கொல்ல வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸையும் கொல்ல வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் மிஸ்ருக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். அதே போன்று நறுமையான சகோதரர்களை, அலி ரலியல்லாஹு அவர்களையும் கொல்ல வேண்டும் என்று ஹவாரிஜிகள் மூவர் திட்டமிட்டுகிறார்கள். அதில் அதாவது ரமதானுடைய மாதம் அந்த நாளை பொறுத்தவரையில் அது 17வது நாள், ஹிஜ்ரி 40வது வருடம் ரமதானுடைய மாதம் 17வது நாள், அதாவது அப்துல் ரஹ்மான் இபின் முல்ஜிம், ஹவாரிஜிகளை சேர்ந்தவன் அப்துல் ரஹ்மான் இபின் முல்ஜிம், அலிவதன் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வெளியேறி வருகிறார்கள். அப்படி வந்த சந்தர்ப்பத்தில், அதாவது அதில் நஞ்சு நல்ல நன்றாக நஞ்சு துவைக்கப்பட்ட ஒரு வாள், நஞ்சால் அப்படி அந்த நஞ்சு தீட்டப்பட்ட ஒரு வாள், அதில் நஞ்சு அப்படியே துவைக்கப்பட்டிருந்தது. அந்த வாளின் மூலம் அலி ரலியல்லாஹு அவர்களை அவன் வெட்டுகிறான். அதன் பிறகு அலி அவர்கள் அந்த வருடம் என்ன செய்யப்படுது, அவர்கள் ஷஹீதாகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தி அவர்களுக்கு எட்டியவுடன் அவர்கள் அழுதார்கள். முஆவியா அழுது சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நாம் இந்த உம்மத்துடைய ஒரு மிகப்பெரிய அறிஞர், ஃபிக்ஹுல் உம்மா, இந்த உம்மத்துடைய ஒரு பெரும் அறிஞரை நாம் இழந்து விட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அதாவது அரபுகள் இதற்கு பிறகு விரும்பியதை செய்யட்டும் என்று சொன்னார்கள். அவங்களுடைய அந்த கொலையை கேள்விப்பட்டவுடன் அலி அவருடைய கொலையை கேள்விப்பட்ட ஆயிஷா சொன்னார்கள், அரபுகள் இதற்கு பிறகு விரும்பியதை செய்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த கிலாபத்துடைய 30 வருடங்களை சொன்னார்கள். கிலாபத்துக்குரிய 30 வருடங்கள், அதற்கு பிறகு விரும்பியவர்கள் செய்வார்கள், முழுக்குகள் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. இந்த கிலாபத்துடைய ஆட்சி என்பது இத்தோடு என்ன செய்வது, 40 வருடங்களோடு நிறைவு பெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்கள், அந்த சிஃபியனோடு சொல்லி சிஃபியனோடு தொடர்படுத்தி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். அதாவது சிஃபியில வந்து நடுவர்களாக நியமிக்கப்பட்ட அபு மூசா அல் அஷ்ரி ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்ற அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுக்கு மத்தியில் என்னது ஒரு உரையாடல், ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதில் அம்ரு இப்னு ஆஸ் செய்தார்கள், மோசடி செய்து விட்டார்கள். அவங்க அந்த பேச்சு அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு மாற்றமாக வந்து அறிவித்தார்கள், ஒரு மோசடி செய்து விட்டார்கள் என்பது ஒரு ஒரு பொய்யான ஒரு செய்தி. அந்த சஹாபாக்கள் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தி, அப்படி எதுவும் நடக்கவில்லை. அபு மூசா அல் அஸ்ரி அவர்கள் என்பவர்கள் ஒரு பலமான ஒருவர், அவங்க என்னது ஒரு சொத்து அப்படிலாம் கிடையாது, அவங்க ஒரு வீரர். என்ன செய்தாங்க, ஒரு ஒரு யுத்தத்தில் ஒரு தளபதியை கொன்றவனை விரட்டி சென்று கொண்டவர்கள், அவ்வளோ ஒரு ஒரு வீரர் அபு மூசா அல் அஸ்ரி அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, அந்த செய்தி ஒரு பொய்யான செய்தி, ஒரு பலவீனமான செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய இந்த தலைப்பிற்கூடாக இறுதியாக நாம் உங்களுக்கு சொன்னது இந்த அலி இப்னு அபி தாலிபுடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தை உங்களுக்கு சொன்னோம். பெரும்பாலும் உங்களுக்கு வழங்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.